வந்தேகம் ஸ்ரீ குரு.
The following is a class on the Bhagavad Gita as it is. 7th chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on the 13th of June, 1974, in Paris, France.
Jatam Sahagana Raghunathanitam Tvam Sajivam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1974 வருடம் ஜூன் 13 தேதி பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜய ராதாமாதவ புண்ணியவிஹாரி ஜய ராதா மாதவ புண்ணியவிஹாரி
Son of Pritha, Arjuna, how by practicing yoga in full consciousness of me, with mind attached to me, you can know me in full, free from doubt.
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரதாவின் மகனை, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பெறுவதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக.
ஸ்ரீ பகவான் உபாச மையா சப்த மனா பார்த்தோ யோகம் அசம்சயம் சமக்ரம் மாம் ஜதா கேசசி தட்சிணம். வி ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் பகவத்கீதா. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ திஸ் புக் பகவத்கீதா.
நம்ம பகவத்கீதையிலிருந்து இங்க பேசிட்டு இருக்கோம். உங்கள அதிகபட்சமான பேருக்கு இந்த பகவத்கீதை புத்தகத்தை பற்றி தெரியும் நினைக்கிறேன்.
தி பகவத்கீதா இஸ் சம்டைம்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் ஃபாரின் லாங்குவேஜஸ் தி சாங் ஆஃப் காட்.
இந்த பகவத்கீதையானது சில சமயத்தில் வேற்று மொழிகளில் மொழிபெயர்க்கும் போது கடவுளின் பாடல் அப்படின்னு மொழிபெயர்க்கப்படுது.
இன் அதர் வேர்ட்ஸ் God Himself speaking. So far we are concerned, we cannot understand God by mental speculation.
வேறு விதமா சொல்லணும்னா கடவுளே அவரை பற்றி பேசுறார். கடவுளை நம்முடைய மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள முடியாதுன்றதுதான் நம்முடைய கருத்து.
Even in this material world, we cannot understand what is there in the planetary system. So, our knowledge is very, very limited. Besides that, we have got four deficiencies.
இந்த பௌதிக உலகத்திலேயே கூட இந்த அண்ட அமைப்புகளெல்லாம் என்ன இருக்குன்றதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவு மிக மிக எல்லைக்குட்பட்டதாக இருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு நம்மகிட்ட நான்கு விதமான குறைபாடுகளும் இருக்கு.
The one deficiency is that we commit mistake. Anyone, any big man of this material world, he commits mistake.
அந்த குறைபாடுகளில் ஒன்று, நம்ம தவறு செய்கிறோம். யாராக இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்தில் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவர் தவறு செய்யக்கூடியவராக இருக்கார்.
Besides that, he is illusion. Illusion means to accept something what is not fair.
அது மட்டுமல்லாமல் அவர் மாயை வயப்பட்டிருக்கார். மாயை அப்படின்னா எது உண்மை இல்லையோ அதை ஏற்றுக்கொள்றது.
Just like we accept this body as self. This is called illusion.
உதாரணத்துக்கு இந்த உடல் தான் நம்ம அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இதுக்கு பேரு மாயை.
According to Vedic understanding, anyone who thinks of this body as the self, he is animal.
வேத கருத்துக்களின்படி, வேத புரிதலின்படி யார் ஒருத்தர் இந்த உடல் தான் நான் நினைக்கிறானோ அவன் மிருகம்.
Just like a dog, he thinks that he is the body. Similarly, if a man thinks that he is this body, he is American or Indian or Frenchman or German or Hindu or Muslim, with this bodily concept of life. So according to Vedic understanding, this conception is animal conception. So this is called illusion.
உதாரணத்துக்கு ஒரு நாய் நான் இந்த உடல் நினைக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனும் நான் இந்த உடல் நினைச்சான் அப்படின்னா அவன் நான் அமெரிக்கன் அல்லது நான் இந்தியன், நான் ஒரு பிரெஞ்சுக்காரன், நான் ஒரு ஜெர்மனியன் அல்லது நான் ஒரு ஹிந்து அல்லது நான் ஒரு முஸ்லீம் நினைச்சான்னா இது உடல் என்ற எண்ணத்திலான வாழ்க்கை. வேத புரிதலின்படி இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மிருகத்தனமான எண்ணங்கள். அதனால இது மாயைன்னு சொல்லப்படுது.
The next item is cheating. Cheating means with imperfect knowledge one takes the place of a teacher.
அடுத்த குறைபாடு ஏமாற்றுதல். ஏமாற்றுதல் அப்படின்னா பக்குவமற்ற அறிவோடு ஒருத்தர் ஆசிரியர் என்ற நிலையை ஏற்றுக்கொள்றது.
And the last deficiency is that our senses are imperfect. It is not independent. Still, we are very much proud of our senses.
நம்முடைய கடைசி குறைபாடு நம்முடைய புலன்கள் பக்குவமற்றது. அது சுதந்திரமானது அல்ல. இருந்தாலும் நம்முடைய புலன்களால் நம்ம மிகவும் பெருமிதம் கொள்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஏதீஸ்ட் கிளாஸ் ஆஃப் மேன் தே சே தட் கேன் யூ ஷோ மீ காட், ஹி டஸ் நாட் திங்க் வெதர் ஹி ஹஸ் காட் எனி பவர் டு சீ.
உதாரணத்துக்கு நாஸ்திகர்கள் நீங்க கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்கிறாங்க. ஆனா நம்மளால கடவுளை பார்க்கறதுக்கான சக்தி இருக்கான்றத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்ல.
So far our eyes are concerned, we can see so long when the conditions are fulfilled. Just like here we are speaking, as soon as the light will be off, we cannot see one another.
இப்ப நம்ம கண்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எப்போ அதுக்கான நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுதோ அது வரைக்கும் தான் அந்த கண்களுக்கு பார்க்கறதுக்கான சக்தி இருக்கு. இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், இங்க இருக்கக்கூடிய அந்த விளக்கு அணைக்கப்பட்டா நம்மால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ள முடியாது.
So what is the value of these eyes?
அப்ப இந்த கண்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு?
You simply see under certain condition, you simply smell under certain condition, you can hear under certain condition. So therefore your materialistic life is conditional life.
குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் உங்களால காண முடியும், குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் உங்களால கேட்க முடியும், குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் உங்களால நுகர முடியும். அதனால இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்னாவே கட்டுப்பட்ட வாழ்க்கை.
So with this imperfect senses we cannot understand what is God.
இந்த பக்குவமற்ற புலன்களால கடவுள்னா என்னன்றத நம்மால புரிந்து கொள்ள முடியாது.
The only sense is very usable, just is this ear. Just like man is sleeping and some enemy has come to attack him or to kill him.
பயன்படுத்துறதுக்கு உபயோகமான ஒரே புலன் அது காதுதான். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார், அவருடைய எதிரிகள் அவரை தாக்குறதுக்காக அல்லது அவரை கொல்றதுக்காக
வராங்கன்னா
இவர் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கார்.
பட் இஃப் சம் ஃப்ரெண்ட் கிரைஸ், மிஸ்டர் சச்சன் சார், வேக் அப், வேக் அப், ஹியர் இஸ் எனிமி, ஹி வில் கில் யூ, கில் யூ, ஹி கேன் ரைஸ் அப்.
ஆனா அவருடைய நண்பர், ஏய் நீ எழுந்துரு எழுந்துரு, உன்னை கொல்ல வராங்க, உன்னை கொல்ல வராங்கன்னு கத்துனாரு அப்படின்னா அவரால் எழுந்திருச்சிட முடியும்.
So when all other senses are useless, the ear can work.
எல்லா புலன்களும் பிரயோஜனமற்று இருந்தாலும் இந்த காதுகள் செயல்படும்.
Therefore, to understand God, we have to use this ear and we have to receive this sound vibration and it will act.
அதனால தான் கடவுளை புரிந்து கொள்றதுக்காக நம்ம இந்த காதுகளை உபயோகப்படுத்தணும். நம்ம இந்த ஒளி அதிர்வுகளை பெற்றோம் அப்படின்னா அது நமக்குள்ள செயல்படும்.
So, as you are all ladies and gentlemen interested in the yoga system, so the first class yoga system is bhakti yoga.
அதனால இங்க இருக்கக்கூடிய கணவான்களும் பெண்களுமான நீங்கள் இந்த யோக முறையில ஆர்வம் கொண்டவர்களா இருக்கீங்க, நீங்க முதல் தரமான யோகாவான பக்தி யோகத்தை பயிற்சி செய்யுங்க.
In this Bhagavad Gita, just now I am trying to explain the first verse of the 7th chapter.
இப்போ பகவத் கீதையிலிருந்து 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை விளக்கறதுக்கு நான் முயற்சி செய்துட்டு இருக்கேன்.
The 7th chapter begins after concluding the 6th chapter. In the 6th chapter, the yoga system has been explained. It is said that one has to select a very sacred, secluded place.
6வது அத்தியாயம் முடிவுக்கு வந்த பிறகு 7வது அத்தியாயம் தொடங்குது. 6வது அத்தியாயத்தில் யோக முறையை பற்றி விளக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த யோக பயிற்சிக்காக ஒருத்தர் தனிமையான மற்றும் புனிதமான இடத்தை தேர்ந்தெடுக்கணும்.
He has to sit down there in a posture just like a perpendicular straight line, the neck and the body.
அங்கு அவர் அமரும்போது அந்த அமரக்கூடிய நிலை அவருடைய கழுத்தும் அவருடைய உடலும் ஒரே நேர்கோட்டில் செங்குத்தா இருக்கிற மாதிரி இருக்கணும்.
And then he has to think of Krishna or Vishnu.
அதன் பிறகு அவர் விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை தியானிக்கணும்.
The thinking should be so careful that one cannot divert his attention to any other subject matter.
அந்த தியானம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வேற எவராலும் அந்த கவனத்தை வேற எந்த விஷயத்துக்காகவும் திசை திருப்ப முடியாததா இருக்கணும்.
In the Patanjali Yoga system, it is said, Yoga Indriya Sanyama. Yoga means to control all the senses.
பதஞ்சலி யோக முறையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யோகா இந்திரிய சம்யமா. யோகா அப்படின்னாவே புலன்களை கட்டுப்படுத்துதல்.
Because unless the senses are controlled, mind will be flickering, go this way, that way, that way.
ஏன்னா புலன்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னும் போது மனது இந்த விதத்திலையும் அந்த விதத்திலையும் சஞ்சலம் அடைஞ்சிட்டு இருக்கும்.
So mind is the leader of all other senses. If you control the mind, concentrate on the feature of the Supreme Lord, that is the yoga system.
அதனால மனதுதான் மற்ற புலன்களுடைய தலைவரா இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க மனதை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த முழுமுதற் கடவுளுடைய தன்மைகள்ல அவருடைய குணத்துல இருக்கு அப்படின்னா அதுதான் யோக முறை.
Therefore, describing the yoga system, Krishna prescribed so many methods. But after hearing the system of practicing yoga, Arjuna replied that, Krishna, this system is so difficult, I cannot practice it.
கிருஷ்ணர் பலவிதமான வழிமுறைகளை விளக்கினார். ஆனால் இந்த யோக பயிற்சி வழிமுறையை கேட்ட பிறகு அர்ஜுனன் என்ன பதில் சொன்னான்னா, கிருஷ்ணா, இந்த வழிமுறையானது என்னால் பயிற்சி செய்ய முடியாது, இது மிக சிரமமானதுன்னா.
சோ பாயிண்ட் இஸ் தட் அர்ஜுன் வாஸ் நாட் ஆர்டினரி பர்சன், ஹி வாஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃப்ரெண்ட் ஆஃப் கிருஷ்ணா.
கருத்து என்னன்னா, அர்ஜுனன் ஒரு சாதாரண நபர் அல்ல, குறிப்பா அவன் வந்து கிருஷ்ணருடைய நண்பன்.
So he said that this practice of yoga, hatha yoga, is not possible by me.
இப்போ அவனே சொல்றான், இந்த யோக பயிற்சியானது, ஹத்த யோக முறையானது என்னால சாத்தியம் இல்லாததுன்றான்.
So Krishna therefore concluded the yoga system, that don't be disheartened, there is another yoga system, bhakti yoga system, you can adopt it.
அதனால கிருஷ்ணர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, நீ உறுதியற்று இருக்காத, வேற ஒரு யோக முறை இருக்கு, அது பக்தி யோக முறை, நீ அந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்.
The bhakti yoga is summarized in the 6th chapter of Bhagavad Gita.
பகவத் கீதை 6th அத்தியாயத்துல அந்த பக்தி யோகத்தை சுருக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு.
யோகினாமபி சர்வேஷாம் மதுகத அந்தராத்மனா சத்யாவான் பஜதி ஜோமாம் சமே ஜுக்த தமோமக. சோ திஸ் இஸ் தி டாப் மோஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யோகா, பக்தி யோகா, ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா.
இதுதான் மிக உயர்ந்த யோக முறை, பக்தி யோகா. எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருக்கிறது.
That system, bhakti yoga system, is being described in the 7th chapter as...
அந்த பக்தி யோக முறையை 7th அத்தியாயத்தில் எப்படி விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா,
பகவான் உபாச மையா சக்தமான பிராச்ச யோகம் ஜிஞ்சன் மதாசிரயோ அசங்சயம் சமக்ரம் யதாகசி தத்துவம். மை டியர் அர்ஜுன், மையாசக்தமனா, ஜஸ்ட் ட்ரை டு டைவர்ட் யுவர் அட்டாச்மெண்ட் டு மீ.
எனதருமை அர்ஜுனா, மையாசக்தமன, உன்னுடைய பற்றுதலை என் பக்கமாக திருப்பிவிட முயற்சி செய்.
அட்டாச்மெண்ட், we have got attachment. Everyone has got attachment to something.
பற்றுன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பற்றோட தான் இருக்கோம்.
சோ this yoga system, bhakti yoga system, means simply divert the attachment to Krishna.
இந்த பக்தி யோக வழிமுறை அப்படின்னாவே நம்முடைய பற்றுதலை கிருஷ்ணர் பக்கமா திருப்பி விடணும், அவ்வளவுதான்.
When the mind is fully diverted for increasing attachment of Krishna, that is called bhakti yoga.
எப்போ கிருஷ்ணருக்கான பற்றை அதிகரிக்கிறதுக்காக மனசு திருப்பி விடப்பட்டிருக்கோ அதுக்கு பேர் தான் பக்தி யோகா.
சோ யோகம் ஜுஞ்சன் மதாஸ், this yoga system should be practiced the madasra. Madasra means under my direct supervision.
Yogam yunjan madasraya, yoga murai payichi seyyapadanum. Madasraya appadina neridiyaga enudaiya merparvayin keel.
This yoga system means it is not impersonal, and therefore the word is used bhagavan ubhas. The Supreme Personality of Godhead said, Bhagavan, the Absolute Truth, He is a person.
In the yoga murai appadina aruvamaanadhu alla. Adhanaladhaan Bhagavan vaachendra vaarthai upayogapaduthapattirukku. Paramapurusha Bhagavan koorinaar. Adhanala Bhagavan poorna unmaindrathu oru nabar.
Sometimes we think there are many. They think the Absolute Truth is impersonal. But the Absolute Truth is personal. Impersonal realization of the Absolute Truth is partial. It is not complete realization.
Poorana unmaindrathu aruvam appadina pala per nenaikkiranga. Ana poorana unmai oru nabar. Poorana unmaiyinudaiya aruvathanmaiyai unarudhal oru pagudhi dhaan. Adhu mulaimaiyana unarudhal alla.
Therefore it is mentioned here, asaṁśayam, without any doubt, and samagram, in full. After all, yoga system means an endeavor to understand the Absolute Truth.
அதனால தான் இங்க அசம்சயம், எந்த சந்தேகமும் இல்லாமல், மேலும் சமக்ரம், முழுமையா அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல யோக முறை அப்படின்னாவே பூரண உண்மையை புரிந்து கொள்றதுக்கான முயற்சி தான்.
Yoga means linking, connecting. So, when you connect with the Absolute Truth, that is called yoga.
Yoga appadinave todarbu erpaduthal, inaithal nu artham. Ippo poorna unmaiyoda neenga todarbu erpaduthikkumbodhu adukku peru yoga.
Yoga, another meaning is plus, adding something else. Just like 2 + 2, this is also called yoga. Similarly, God is one, I am also one. When we join together, that is called yoga.
Innoru artham enna, kootal. Vera edhiyo undu kootikolludhal, serthukolludhal. Ippo, rendum rendum, adhuvum yoga nu dhaan sollapadudhu. Adhe maadhiri, kadavul oruthar, nama oruthar, ரெண்டும் சேரும்போது அதுக்கு பேரு யோகா.
There are many methods of yoga practice, but the direct method is bhakti yoga. I am a person and God is also a person. When we intermingle together or we join together, that is called bhakti yoga.
யோகா பயிற்சியில பல வழிமுறைகள் இருக்கு, ஆனா நேரடியான வழிமுறை பக்தி யோகா. நான் ஒரு நபர், கடவுள் ஒரு நபர், நம்ம ஒன்றா பழகும்போது அல்லது ஒன்றா இணையும் போது அதுக்கு பேர் பக்தி யோகா.
பக்தி மீன்ஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் வித் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
பக்தி அப்படின்னாவே முழுமுதற் கடவுளுடனான தொடர்பை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வழிமுறை.
As soon as you use the word bhakti, means the process of devotion, there must be bhakta and bhagavan.
பக்தி என்ற வார்த்தையை, அதாவது பக்திக்கான அந்த வழிமுறையை நீங்க குறிப்பிட்ட உடனே அங்க பக்தா மற்றும் பகவான் இருந்தாகணும்.
The bhagavan is the supreme personality of Godhead and bhakta is Arjun.
இங்க பகவான் முழுமுதற் கடவுள், இங்க பக்தா அர்ஜுன.
So bhagavan is personally teaching Arjun the process how he can understand him fully and without any doubt.
அதனால பகவான் இங்க தனிப்பட்ட முறையில் அர்ஜுனனுக்கு எப்படி பகவானை முழுமையாக சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்றதுன்றத அந்த வழிமுறையை போதிக்கிறார்.
Therefore, it is mentioned here, Bhagavan Uvas. Bhagavan Uvas means the Supreme Personality of Godhead said.
அதனால தான் இங்க பகவான் உவாச்சன்னு குறிப்பிட்டிருக்கு. அப்படின்னா பரமபுருஷ பகவான் கூறினார்.
So, the absolute truth is realized in three angles of vision. It is said in the Vedic literature.
பூரண உண்மையை மூன்று விதமான கோணத்தில் மூன்று தளத்தில் உணரப்படுது. அது வேத இலக்கியங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா,
வதந்தி தத் தத்தவித சத்யம் ஜத் ஞானம் அத்யம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தத்தே. தி அப்சல்யூட் ட்ரூத் இஸ் தி அல்டிமேட் ட்ரூத் தத்துவம்.
பூரண உண்மைதான் இறுதி உண்மை, அதுதான் தத்துவம்.
தத்துவம் மீன்ஸ் absolute truth. So those who are aware of the absolute truth, they say that absolute truth is one.
தத்துவம் அப்படின்னா பூரண உண்மை. யாரெல்லாம் அந்த பூரண உண்மையை பற்றின அறிவோடு இருக்காங்களோ அவங்க சொல்றாங்க பூரண உண்மைன்றது ஒண்ணுதான்.
But he is realized in three angle of vision, namely Brahma, Paramatma and Bhagavan.
ஆனாலும் அது மூன்று கோணத்தில் உணரப்படுது. பிரம்மன், பரமாத்மா, பகவான்ற பேரில்.
Those who are trying to speculate and understand the absolute truth, they can reach up to impersonal Brahma.
யாரெல்லாம் பூரண உண்மையை தன்னுடைய மனக்கற்பனையால் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்களோ அவர்களால் அருவ பிரம்மன்ற நிலை வரைக்கும் அடைய முடியும்.
Generally, speculators means big philosophers, they can understand that impersonal Brahma.
பொதுவ இந்த கற்பனையாளர்கள் எல்லாம் பெரிய பெரிய தத்துவவாதிகள், அவர்களால அருவ பிரம்மனை புரிந்து கொள்ள முடியும்.
These impersonalists are generally known as gyanis. Gyanis means the wise man or persons who are very much aware of everything.
பொதுவா அருவவாதிகள் எல்லாம் ஞானிகள்னு அறியப்படுறாங்க. ஞானிகள் அப்படின்னா ஞானவான்கள், புத்தி உடையவர்கள். அவர்கள் ரொம்பவுமே எல்லா விஷயத்தை பற்றியும் அறிந்தவர்கள்.
They can understand the impersonal feature of the absolute truth, but there are other class who are called yogis.
அவர்களால பூரண உண்மையினுடைய அருவத்தன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆனா யோகிகள்னு இன்னொரு வகையானவர்கள் இருக்காங்க.
The yogis can understand the paramatma feature of the absolute truth.
அந்த யோகிகளால பூரண உண்மையினுடைய பரமாத்மா தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும்.
Paramatma means the super soul who is situated within everyone's heart.
Paramatma அப்படின்னா எல்லோருடைய இதயத்திலும் வீட்டு இருக்கக்கூடியவர்.
And the personal feature of the Lord is realized by the bhaktas or the devotees.
பகவானுடைய ரூபத்தன்மையை பக்தர்களால உணரப்படுது.
Gyanis and the yogis, they cannot understand perfectly what is God.
ஞானிகளாலும் யோகிகளாலும் கடவுள்னா என்னன்றத பக்குவமா புரிந்து கொள்ள முடியாது.
God is transcendental, Sat Chit Ananda, combination of eternity, knowledge and blissfulness.
கடவுள் உன்னதமானவர், சத் சித் ஆனந்த, நித்தியமானதும் உணர்வு பூர்வமானதும் ஆனந்தமயமானதும் ஆகும்.
So if we realize the absolute truth partially, simply the eternity knowledge, that is called Brahmagyan.
பூரண உண்மையின் ஒரு பகுதியை மட்டும், அவருடைய நித்திய தன்மையை மட்டும் நம்ம உணர்ந்தோம்னா அதுக்கு பேர் பிரம்ம ஜானம்.
And when one is further advanced and he realizes the absolute truth as a localized aspect, பரமாத்மா.
மேலும் ஒருத்தர் பூரண உண்மையை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து எங்கும் வியாபித்திருக்கும் பரமாத்மாவை உணர்றார் அப்படின்னா,
or Lord Vishnu within anyone's heart by the yogic practice. That is called Paramatma Gyan or knowledge of the Absolute Truth.
அல்லது எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவை விட்டிருக்கக்கூடிய விஷ்ணுவை உணர்றார் அப்படின்னா அதுக்கு பேர் பரமாத்மா ஞானம் அல்லது பூரண உண்மையை பற்றின அறிவு.
Actually, the objective is one, but different degrees of understanding.
உண்மையிலே உணரக்கூடிய பொருள் ஒன்றுதான், ஆனால் வெவ்வேறு நிலைகளில் அதை புரிந்து கொள்ளப்படுது.
One example can be given in this connection. Just like the sun globe and the sun god and the sun sign. The sun sign is also light and there is temperature, and the sun globe is also light and there is temperature, and the sun god within the sun globe, there is a personality known as sun god, that is also light and temperature.
இது தொடர்பா ஒரு உதாரணம் கொடுக்கப்படலாம். உதாரணத்துக்கு இப்போ சூரிய கிரகம் இருக்கு, சூரிய தேவன் இருக்கார், சூரிய கதிர்கள் இருக்கு. சூரிய கதிர்கள்னா வெப்பமும் ஒளியும் இருக்கு. அதே மாதிரி சூரிய கிரகத்திலையும் வெப்பமும் ஒளியும் இருக்கு. சூரிய கிரகத்தில் சூரிய தேவன் இருக்கார், அங்கேயும் வெப்பமும் ஒளியும் இருக்கு.
பட் ஆல் திஸ் லைட் அண்ட் டெம்பரேச்சர் தேர் ஆர் டிகிரீஸ்.
ஆனால் இந்த எல்லா ஒளி வெப்பம் எல்லாம் இது வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு அளவுகளில் இருக்கு.
தி சன் சைன் டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் லைட் இஸ் லெஸ் தேன் தி சன் க்ளோ.
சூரிய கதிர்களில் இருக்கக்கூடிய வெப்பமும் ஒளியும் சூரிய கிரகத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் ஒளியை விட குறைவானது.
அண்ட் தி சன் க்ளோ டெம்பரேச்சர் அண்ட் லைட் இஸ் லெஸ் தேன் தி சன் காட்.
சூரிய கிரகத்தினுடைய வெப்பமும் ஒளியும் சூரிய தேவனுடைய வெப்பம் ஒளியை காட்டிலும் குறைவானது.
So when you reach the sun god, then you understand the complete temperature and light.
நீங்க சூரிய தேவனை அணுகிற பட்சத்தில் அங்க முழுமையான வெப்பத்தையும் ஒளிச்சத்தையும் நீங்க உணரலாம்.
That completeness is realized by this word Bhagavan.
அந்த முழுமைன்றது இந்த பகவான்ற வார்த்தையோட நீங்க உணர முடியும்.
Therefore the words are used there, asamsam samagram. You can understand me in full and without any doubt.
அதனாலதான் அசம்சயம் சமக்ரம்ன்ற வார்த்தை இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. உன்னால் என்னை முழுமையாக சந்தேகமின்றி புரிந்து கொள்ள முடியும்.
So if you are interested to understand the absolute truth God, then we must take two bhakti yoga.
அதனால பூரண உண்மையை புரிந்து கொள்றதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா அப்ப நீங்க இந்த பக்தி யோகத்தை ஏற்றுக்கொள்ளணும்.
And if we want to understand the absolute truth with some doubt and not incomplete, then we may take Gyana Yoga or Dhyana Yoga.
அதே மாதிரி பூரண உண்மையை சந்தேகத்தோடும் முழுமை இல்லாமலும் உணரணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஞான யோகா அல்லது தியான யோகத்தை ஏற்றுக்கொள்ளலாம்.
கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இஸ் மேன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி அப்சல்யூட் ட்ரூத் இன் கம்ப்ளீட் விதவுட் எனி டவுட் அண்ட் விதவுட் எனி இன்கம்ப்ளீட்னஸ்.
நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பூரண உண்மையை முழுமையாகவும் சந்தேகமின்றியும் புரிந்து கொள்றதுக்காக இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாமல்.
This is also confirmed in the 18th chapter that if you want to know God in completeness and without any doubt, then you have to take to bhakti yoga process. It is said.
இது 18th அத்தியாயத்திலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க கடவுளை தெரிந்து கொள்ளணும் முழுமையாக சந்தேகமின்றி புரிந்து கொள்ளணும்னா அப்ப நீங்க இந்த பக்தி யோக வழிமுறையை ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
பக்தாமாமவிஞானாதி ஜாவான ஜஸ்யாமி தத்தோ தத்தோ மாங் தத்தோ கேத்யா விசதே தத் அனந்தரம். மீனிங் இஸ் தட் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ ஒன்லி பை திஸ் பக்தி யோக ப்ராசஸ்.
இதற்கான அர்த்தம் என்னன்னா, பக்தி யோக வழிமுறையால மட்டுமே என்னை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும்.
And when one is fully aware of the Supreme Personality of Godhead, then he becomes fit to enter into the kingdom of God.
மேலும் எப்பொழுது ஒருவர் பரமபுருஷ பகவானை முழுமையாக உணர்ந்தவராக இருக்கிறாரோ, அறிந்தவராக இருக்கிறாரோ, அப்பொழுது அவர் கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய பொருத்தமானவராகிறார்.
So, the purpose of yoga practice is to promote or to leave this material atmosphere and enter into the spiritual atmosphere.
அதனால இந்த யோக பயிற்சியினுடைய நோக்கமே தன்னை உயர்த்தி கொள்ளுவதற்காக, அல்லது இந்த பௌதிக தலத்திலிருந்து நம்மளை ஆன்மீக தலத்திற்கு மாற்றிக்கொள்வதற்காக.
All the yogis, the Jnana yogi, they remain in the impersonal feature of the absolute truth.
ஞான யோகிகள் எல்லாம் பூரண உண்மையினுடைய அருவத்தன்மையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க.
The Jnana yoga is practicing the localized aspect, but the Bhakta yogi is promoted directly in the planet which is called Goloka Vrindavan, and there he associates with the Supreme Personality of Godhead and enjoy life blissfully eternal.
ஒரு தியான யோகியானவர் பரமாத்மா தன்மையை நினைத்து பயிற்சியில் ஈடுபடுறார். ஆனா ஒரு பக்தி யோகி, அவர் நேரடியா கோலோக விருந்தாவனம் என்ற லோகத்துக்கு உயர்த்தப்பட்டு அங்கு பரமபுருஷ பகவானோட சங்கத்தில் அவர் ஆனந்தமயமா நித்தியமா வாழ்க்கையை அனுபவிக்கிறார்.
So there are different planetary systems within this material world. Just like we are situated, it is called Bhurloka.
இந்த பௌதிக உலகத்தில் வெவ்வேறு விதமான அண்ட அமைப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடிய லோகத்துக்கு பேரு பூர்லோக.
Above this there is Bhuvanloka, above that there is Saruloka, there is Janaloka, there is Mahaloka, Sattaloka.
இதற்கு மேல, அதுக்கு மேல பூவர்லோகா இருக்கு, அதுக்கு மேல ஸ்வர்லோகா இருக்கு, ஜனலோகா இருக்கு, மகர்லோகா இருக்கு, சத்தியலோகா இருக்கு.
In this way there are 7 steps of planetary system up and similarly 7 planetary system down.
இவ்விதத்தில் 7 அண்ட அமைப்புகள் மேலேயும் 7 அண்ட அமைப்புகள் கீழேயும் இருக்கு.
So, by Jnana Yoga, by Jnana Yoga, means mystic yoga system, we can be promoted to the higher planetary system. But if you practice the Bhakti Yoga, then you go to the transcendental world directly and associate with the Supreme Personality of God.
Jnana Yoga, Dhyana Yoga பயிற்சியினாலே நீங்க உயர்ந்த லோகங்களுக்கு உயர்த்தப்படலாம். ஆனா பக்தி யோக பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நீங்க நேரடியா ஆன்மீக உலகமான உன்னத உலகத்துக்கே போய் அங்க பரமபுருஷ பகவானோட சங்கத்துல நீங்க இருக்கலாம்.
The Dhyana Yogi and Jnana Yogi can also go to the Brahmaloka or Brahma Jyoti, but there is chance of falling down again to this material world.
இந்த தியானயோகி ஞான யோகிகளும் கூட பிரம்மலோகத்துக்கு அல்லது பிரம்மஜோதி வரைக்கும் போகலாம். ஆனாலும் அவங்க மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துக்கு வீழ்ச்சி அடையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
But generally, Jnanayogi remains a speculator within this material world, and Dhyanayogi, they, as soon as they get some material miracle power, they become implicated with this power, no more going to the spiritual world.
ஆனால் பொதுவா ஞான யோகிகள், அவங்க கற்பனைவாதிகள், அவங்க இந்த பௌதிக உலகத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தியான யோகிகள், அவங்களுக்கு இந்த பௌதிகமான ஒரு சில சித்திகள்லாம் கிடைச்ச உடனே அவங்க அதுலேயே சிக்கல் உண்டு, அவங்க அந்த சக்தியினாலேயே அவங்க ஆன்மீக உலகத்துக்கு போக போறதில்லை.
பட் பக்த யோகி, being perfectly the yogi, the topmost yogi, he can enter the kingdom of God or the planet where God is there God is everywhere, but he has got a special planet which is called Golok Vrindavan.
ஆனால் பக்த யோகிகள் மிகச் சிறந்த பக்குவமான யோகிகளாக இருக்கிறதால அவர்கள் பகவானுடைய ராஜாங்கத்துக்குள்ளே நுழைகிறாங்க. அது கடவுள் இருக்கக்கூடிய இடம். கடவுள் எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு விசேஷமான ஒரு லோகம் இருக்குது. அதுக்கு பேர் கோலோக விருந்தாவனம்.
யூ கேன் என்டர் தேர் அண்ட் மிக்ஸ் வித் தி சுப்ரீம் லார்ட் ஜஸ்ட் லைக் வி ஆர் ஹியர் mixing one another. I can see, you can see me. Similarly, you can go directly see God and live with him, dance with him, play with him, eat with him. That is the perfection of life.
நீங்க அந்த பகவானுடைய லோகத்துல நுழைஞ்சு அங்க முழுமுதற் கடவுளோட பழகலாம். இங்க எப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோம், நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், அந்த மாதிரி நீங்க பழகலாம். நேரடியாக நீங்கள் கடவுளை பார்க்கலாம், அவர்கிட்ட பேசலாம், அவரோட வாழலாம், நடனம் ஆடலாம், விளையாடலாம், அவரோட சாப்பிடலாம். இதுதான் வாழ்க்கையின் பக்குவ நிலை.
This perfection of yoga can be achieved by practicing bhakti yoga as it is recommended here.
இந்த யோகத்தின் பூரணத்துவத்தை, இந்த பக்தி யோக பயிற்சி இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற மாதிரி உள்ளது உள்ளபடி உங்களால் அடைய முடியும்.
மையா சத்தமனா பிரார்த்த ஜுகம் ஜன்மதாஸ் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஆர் இஸ் ரிப்ரெசன்டட் போனாஃபைட். இஃப் யூ பிராக்டிஸ் திஸ் யோகா தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் இன்கம்ப்ளீட் விதவுட் எனி டவுட்.
பரமபுருஷ பகவான் அல்லது அவரது அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகளின் வழிகாட்டுதலின்படி இந்த யோக பயிற்சியை நீங்க பயிற்சி செய்தீங்கன்னா அப்போ முழுமுதற் கடவுளை உங்களால் முழுமையா சந்தேகமே இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும்.
அண்ட் இஃப் யூ பிராக்டிஸ் திஸ் யோகா இன் திஸ் லைஃப் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா வாட் ஹி இஸ் தென் ஆஃப்டர் கிவிங் அப் திஸ் பாடி யூ ஹேவ் டு கிவ் அப் திஸ் பாடி டுடே ஆர் டுமாரோ தென் யூ கோ டைரக்ட்லி டு கிருஷ்ணா.
இந்த வாழ்க்கையில் நீங்கள் இந்த யோக பயிற்சியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்தீங்கன்னா அப்போது நீங்கள் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த உடலை விட்டு தான் ஆகணும் இன்றைக்கோ நாளைக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக கிருஷ்ணர்கிட்டயே போகலாம்.
இட் இஸ் தட் ஃபார் எக்ஸ்பிளைன் இன் தி ஃபோர்த் சாப்டர் ஜன்ம கர்மம் மெதிபம் ஜு ஜானாதி தத்தா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி கான்ஃபியர் மெஜர் ஜோன். Anyone, if he simply tries to understand why I come in this material world, what is my mission, what do I do, if he simply one understands, then he immediately becomes fit for being transferred to the spiritual world.
அதனால தான் நாலாவது அத்தியாயத்தில் என்ன விளக்கப்பட்டிருக்குன்னா ஜன்ம கர்ம சமே திவ்யம் யோஜானாதி தத்வதா புனர்ஜன்ம நைத்தி மாமேத்தி கௌந்தேயா. என தருமை அர்ஜுனா, யாரொருத்தர் வெறுமனே என்னை புரிந்து கொண்டு நான் இந்த பௌதிக உலகத்துக்கு எதுக்காக வர்றேன், என்னுடைய நோக்கம் என்ன, நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்றத ஒருத்தர் புரிந்து கொண்டாலே உடனடியாக அவர் இந்த பௌதிக உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்துக்கு மாற்றப்படுறார்.
Our Krishna consciousness movement is to educate people how to understand Krishna and then make his life perfect.
அதனால் நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மக்களுக்கு கிருஷ்ணரை எப்படி புரிந்து கொள்றதுன்றதை போதிச்சு அவர்களுடைய வாழ்க்கையை பக்குவமாக்குறதுக்காக இருக்கு.
தேங்க்யூ வெரி மச். எனி க்வெஸ்சன்?
மிக்க நன்றி. ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பிரச்சாரம் வந்து இங்கே இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான தத்துவ பிரச்சாரங்கள்லாம் இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவருக்கு இந்தியான்னா
என்னன்னே தெரியல. இந்தியா ஹரே கிருஷ்ணன் a place which is called Hari Sabha.
இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஹரி சபா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்.
ஆர் எவ்ரி நெபர்ஹுட். நவ் ஆஃப்டர் தி பிரிட்டிஷ் ரூல் தே ஹேவ் ஃபர்காட்டன் திஸ் கல்ச்சர். பட் தி ஒரிஜினலி எவ்ரி வில்லேஜ் எவ்ரி டவுன் தேர் இஸ் ஏ கிளப் ஆர் சொசைட்டி வேர் திஸ் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் இஸ் கோயிங் ஆன்.
இப்போ பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சிக்கு பிறகு மக்கள் இந்த கலாச்சாரத்தை மறந்துட்டாங்க. ஆனால் முதல்ல எல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் இந்த ஹரே கிருஷ்ணா பாடுறதுக்கான ஒரு இயக்கமோ அல்லது ஒரு குழுவோ இருந்துட்டு தான் இருப்பாங்க.
Besides that, 500 years ago, when Chaitanya Mahaprabhu was there, he, all over India, he traveled and preached the Sankirtan movement.
அது மட்டுமல்லாம 500 வருடங்களுக்கு முன்பு சைத்தன்ய மகாபிரபு இருந்தப்போ அவர் இந்தியா முழுக்க பயணம் செய்து இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்தார்.
நாட் ஓன்லி தட், ஹி ஹஸ் ஆர்டர்ட் டு ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு ஹிஸ் டிவோட்டீஸ், நாட் ஓன்லி டிவோட்டீஸ், ஹி ஹஸ் ஆர்டர்ட் டு எவ்ரி இந்தியன் டு ப்ரீச் தி சங்கீர்த்தன் மூவ்மெண்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்.
அது மட்டுமல்ல, அவரை பின்பற்றக்கூடியவர்களிடத்துல, அவருடைய பக்தர்களிடத்துல, அவருடைய பக்தர்களிடத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அவர் கட்டளையிட்டு இருக்கார் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை உலகெங்கும் பிரச்சாரம் செய்யணும்னு சொல்லி. அவர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா,
பாரத் பூமிதே மனுஷ ஜன்ம ஹொயில ஜா ஜன்ம சார்த்தக்கொரி கரோ பரோபகார், மீன்ஸ் anyone who has taken birth in India as human being, he must make his life perfect and preach this cult all over the world. And he has also said,
enna arthamna yaar oruthar inda indiyavile manitha piravu eduthirukkaangalo avanga avargalude vaalkaiye pakkuvamaakki kondu inda iyakkathai ulagengilum pracharam seiyanum sollirkar. மேலும் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா,
பிருத்திவிதே ஆச்சே ஜத நகராதி கிராம் சர்வத்த பிரச்சார் ஹொய்வே மோர் நாம், மீன்ஸ் தட் ஆஸ் மெனி வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி குளோப், எவ்ரிவேர் தி ஹரே கிருஷ்ணா மந்த்ரா வில் பீ ப்ரீச்ட்.
அப்படின்னா இந்த அண்டத்துல எவ்வளவு கிராமங்கள் நகரங்கள் இருக்கோ எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பிரச்சாரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு.
So this Hare Krishna movement or Krishna consciousness has just begun. You will see in future in every village, every town they will chant and dance.
அதனால இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் அல்லது இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது இப்பதான் தொடங்கி இருக்கு. எதிர்காலத்தில் நீங்க பாப்பீங்க, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நகரத்திலையும் அவங்க ஆடி பாடிட்டு இருப்பாங்க.
So it is the Chaitanya Mahaprabhu's prediction that is being fulfilled, nobody can check it. Already we have got about 100 branches all over the world and all kinds of people taking part to this movement.
Anala idu vandu Chaitanya Mahaprabhu munkutiye sonna vishayam, idai yaaralum thadutha nirutha mudiyadu. Yerkanave engalukku kittatta 100 mayangal irukku. எல்லா வகையான மக்களும் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டு இருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த கத்தோலிக்க பிரிவினர் அவங்களுடைய மதத்தை கைவிடாம எப்படி அவங்களால இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள முடியும்?
Well, it is not rejecting, it is reforming. The Catholic religion also teaches love of God or love of Christ. So, if I say the truth, it will not be very palatable, but this moment is reformation.
உண்மையில இது நிராகரிக்கிறது அல்ல, இது சீர்திருத்தம்னு சொல்லலாம். கத்தோலிக்க மதத்திலையும் கூட கடவுளுக்கான அன்பு அல்லது கிறிஸ்துவுக்கான அன்புன்றது போதிக்கப்படுது. இப்ப நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனா இந்த இயக்கம் வந்து சீர்திருத்தக்கூடியது.
பட் அனதர் திங் இஸ் கேத்தாலிக் ஹிந்து முஸ்லீம் ஆர் வாட் எவர் யூ மே பி எவ்ரிவன் அக்செப்ட் தேர் இஸ் காட்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, கத்தோலிக்கா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், அல்லது நீங்க எதுவா வேணா இருக்கலாம், எல்லாருமே கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கொள்றாங்க.
சோ வி ஆர் டீச்சிங் நாட் டு ஃபார்மலி அக்செப்ட் தேர் இஸ் காட் பட் நோ வாட் இஸ் காட் அண்ட் லவ்விங்.
ஆனா நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கறோம்னா, வெறுமனே கடவுள் இருக்காருன்றதை ஏற்றுக்கொள்றது மட்டும் இல்லாம கடவுளை தெரிந்து கொண்டு அவருக்கு அன்பையும் காட்டணும்ன்றது தான்.
சோ தோஸ் ஹூ ஆர் இன்டரஸ்டட் ஃபார் ஹையர் நாலேஜ் ஆஃப் காட் தே வில் டேக் இட். தி பாயிண்ட் இஸ் சிம்பிளி ஆஃபிஷியலி டு அக்செப்ட் காட் தேர் இஸ் காட். நோ யூ நோ வாட் இஸ் காட், வாட் இஸ் இஸ் ஃபீச்சர், வாட் இஸ் டூயிங், வாட் இஸ் ஆக்டிங், வாட் இஸ் இஸ் நேம், வாட் இஸ் அட்ரஸ், எவ்ரிதிங் யூ நோ அண்ட் ட்ரை டு லவ் இட். தட் யூ ஆர் டீச்சிங்.
அதனால யாருக்கெல்லாம் கடவுளை பெற்றன உயர் ஞானத்தில் ஆர்வம் இருக்கோ அவர்களை இதை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த கருத்து என்னென்னா, வெறுமனே கடவுளை வந்து ஒரு சடங்கை ஏற்றுக்கொள்றதில்லை. கடவுள் இருக்காருங்க, அவரை முழுமையாக தெரிந்து கொள்ளணும். கடவுள்னா என்ன, அவர் என்ன செய்கிறார், அவர் எப்படி செயல்படுறார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய முகவரி என்ன, எல்லாத்தையுமே நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிட்டு அவருக்கு நம்ம அன்பு காட்டணும். அதை தான் நம்ம இங்கே போதிக்கிறோம்.
So those who are actually serious to know about God, they will come to this movement. Those who simply know God, officially there is God, that's all. That is different thing. That is also good. But if you want to know more, then you have to take this Krishna consciousness.
அதனால யாரெல்லாம் கடவுளை பற்றி தெரிந்து கொள்றதுல தீவிரமா இருக்காங்களோ அவங்க இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க. யாரெல்லாம் சும்மா கடவுளை மேலோட்டமா தெரிஞ்சுக்கணும்னு இருக்காங்களோ, கடவுள் இருக்கார் அவ்வளவுதான், அது வேற விஷயம், அதுவும் நல்லது தான். ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும்.
We are therefore presenting these books, 80 books, 400 pages each, just to explain what is God. So it is a great science, any intelligent man will appreciate, and we are getting good response. Especially in America, big university, college, professors, they are now purchasing.
அதனால தான் நாங்கள் இந்த புத்தகங்களை இங்கே எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்கோம். இது 80 புத்தகங்கள் இருக்கு, ஒன்று ஒன்றும் 400 பக்கங்கள் இருக்கு. கடவுளை பற்றி விளக்கக்கூடியது மட்டுமே இதெல்லாம். இது மிகப்பெரிய விஞ்ஞானம். எல்லா புத்திசாலி மனிதர்களும் இதை பாராட்டுறாங்க. இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், பேராசிரியர்கள், அவங்க எல்லாம் இதை வாங்கிட்டு இருக்காங்க.
We have proposed to publish Srimad Bhagavatam in 60 volumes, but we have published only 14. But still, the big professors, they are giving us order, forward order for all the 60 volumes.
Srimad Bhagavatam 60 பாகங்களா விநியோகிக்கிறதா பிரசுரிக்கிறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ 14 பாகங்கள் தான் நாங்கள் பிரசுரிச்சிருக்கோம். இருந்தாலும் எல்லா 60 பாகங்களுக்கும் முன்கூட்டியே எங்களுக்கு பெரிய பெரிய பேராசிரியர்கள்லாம் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க.
As soon as scholarly people they read this book, they welcome this movement all over.
அறிஞர் பெருமக்கள்லாம் இந்த புத்தகங்களை படித்தாங்க அப்படின்னா, உடனடியாக அவங்க இந்த இயக்கத்தை உலகெங்கிலும் வரவேற்பாங்க. இது போதுமா, இல்ல இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்முடைய மதமானது மற்ற மதங்களை காட்டிலும் அதிகமா சிறப்பானதை ஏதாவது கொடுக்க முடியுமா?
There is one religion. One who knows God, he is religion.
மதம்ன்றது ஒண்ணுதான். யாருக்கு கடவுளை தெரியுமோ அவர் தான் மதவாதி.
One who does not know God, that religion has no meaning.
கடவுளை தெரியாத ஒருத்தர் மதவாதியும் அல்ல, அதுக்கு அர்த்தமும் கிடையாது.
Religion means to understand the order of God. That is religion.
மதம் அப்படின்னாவே கடவுளுடைய கட்டளையை புரிந்து கொள்வது.
But if you do not know what is God and how you can hear his order.
ஆனால் கடவுள்னா என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னும் போது கடவுளுடைய கட்டளை நீங்க எங்க கேட்க போறீங்க?
So religion without understanding of God philosophically and logically is sentiment.
ஆனால மதம்ன்றது கடவுளை புரிந்து கொள்ளாம தத்துவபூர்வமாகவும் நியாயப்படியும் இல்லை அப்படின்னா அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட நிலைதான்.
And philosophy without understanding of God is mental speculation.
அதே மாதிரி கடவுளை புரிந்து கொள்ளாத தத்துவம் மனக்கற்பனை தான்.
So when philosophy and religious sentiments combined, that is called religion.
அதனால தத்துவமும் மத உணர்ச்சிகளும் எப்போ சேருதோ அதுக்கு பேரு தான் மதம்.
Otherwise, it is not religion.
அப்படி இல்லைன்னா அது மதம் அல்ல.